ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: நாயன்மார்கள் பற்றிய அறிமுக உரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நம பார்வதி பதயே ஹரஹர
மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி. சதேசாங்கை ஜகதங்கே திருச்சிற்றம்பலம்.
உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அலகிற்சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். ஊனடைந்த உடம்பில் பிறவியேதான் அடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர் பொழில் தில்லையுள்மா நடஞ்சை வரதர் புற்றாள் தொழ எடுக்கும் அக்கதை இன்றமிழ்ச்சையுளாய் நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட தடக்கை ஐந்துடைத்தாள் செவினீள் முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம் மதிவளர் சடை முடி மன்றுளாரை மூ துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலல் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே அளவிலாத பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகேன் அளவு கூட உரைப்பரிதாயினும் அளவில்லாசை துறப்ப அறைகுவேன். துக்கு சீர்திரு தொண்ட தொகை விரி வாக்கினார் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாப்பதி குன்றை வாழ் சேக்கிழா நடி சென்னி இருத்துவாம் திருச்சிற்றம்பலம்.
Yeah. பதி கும்மடியே
முருகனுக்கு முருகிர பசுபதி கும்மடியே
சிம்மையே திருநாளை போவார் கும்மடியே
சிம்மையே திருநாளை போவார் கும்மடியே
திருக்குறிப்பு தொண்ட தம்மடியார் கும்மடியே
திருக்குறிப்பு தொண்ட தம்மடியார் கடந்தை கோ நடிகே
கொண்ட வேர் கூற்றன்
பணிவார்கள் எல்லார்க்கும் அடியே சிற்றம்பலம். இந்த திருத்தொண்ட தொகை நம்முடைய திருமுறைகளுக்கு பயன் சாரமாக இருக்கின்ற ஒரு பகுதி. தென்றமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை என்று இதனை செக்ரட்டரி பெருமான் சொல்றார். பெரும் புண்ணியம் பண்ணி நாம் எல்லாம் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகின்ற, தமிழ் மொழியில் இருக்கின்ற அரிய பெரிய நூல்களை படிக்கின்ற ஒரு பாக்கியம் கொண்டு பிறந்திருக்கிறோம். படிக்கிறதுக்கு தமிழ் ரொம்ப கற்றுக்கொள்வதற்கு மிக கடினமான ஒரு மொழி தமிழ். சம்ஸ்கிருதத்தை விட தமிழ் கஷ்டம் படிக்கிறதுக்கு. வெளிநாட்டில் பிறந்து எத்தனையோ பேர் தமிழ்நாட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு தமிழ் படிச்சிருக்கா. சம்ஸ்கிருதம் தமிழ் ரெண்டுமே படிச்சிருக்கா. என்னுடைய ஆசிரியர் தமிழ்கடல் கோபாலையர்னு பேர், பிரெஞ்சு இன்ஸ்டியூட்டில் இருந்தார் பாண்டிச்சேரியில். அவர்கிட்ட வந்து பிஹெச்டியெல்லாம் பண்ணியிருக்கா. சம்ஸ்கிருதம் ஈஸியாக இருக்குது, தமிழ் படிக்கிறதுக்கு கஷ்டம் சொல்லியிருக்கா. சிரம சாத்தியம், மற்றவாளுக்கு இருக்கிற கஷ்டம் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு சொக்கநாதர் நினைச்சதுனால தானே நம்மளை தமிழ்நாட்டில் வரைக்கும் வச்சுருக்கார். தமிழ் எப்படிப்பட்ட மொழினா தன்னார் தமிழ், தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாடு, சில்லுன்னு இருக்கும் தமிழ்ன்னு சொன்னார் குருநாதர் திருவாதவர் அடிகள். தமிழ் எப்படி இருக்கும்? ஜில்லுன்னு இருக்கும். தமிழில் ஒரு புஸ்தகம் இருக்குது, அதை தொட்டா ஜில்லுன்னு இருக்குமா? தனுப்பு தன்மை அப்படின்னா குளிர்ச்சி தானே. ஏன் தமிழ் நூல் ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு கேட்டால், தமிழ் நூலிலே அருள் இருக்கின்றது. பிறவி என்பது ஒரு வெப்பம், அந்த வெப்பத்திற்கு நமக்கு குளிர்ச்சி தேவைப்படுறது. அந்த குளிர்ச்சியை தருவது எப்படி? இந்த பிறவியை எப்படியாவது கடக்கணும். செம்மையாக கடந்து விட்டால் இனி பிறவாது இருக்கலாம். இனி பிறவாது இருப்பதற்கென்றே இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு. பிறந்தது குற்றம் கிடையாது, பிறந்தது பாக்கியம். என்ன காரணம்னா, இனி பிறவாது இருப்பதற்காக தான் பிறந்திருக்கிறோம். அதனால பிறவி பாக்கியம். மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பம். என்ன காரணம்னா, பிறக்கின்ற உயிர் தான் பிறவாத தன்மையை பெறும் நம்முடைய சைவ சித்தாந்த சாஸ்திரப்படி. அதனால பரமேஸ்வருடைய பஞ்ச கிருத்தியங்கள்ல கிருபை வந்து சிருஷ்டியில் அதிகமா இருக்கு. அதையும் ஞானசம்பந்தருடைய புராணத்தில் ஆரம்பத்தில் சொல்றார் சேக்கிழார் பெருமான், பஞ்ச கிருத்தியங்கள்ல முதன்மையானது சிருஷ்டியா. பஞ்ச கிருத்தியமுமே அனுகிரகம் தான். அதுல அனுகிரகம் எதுல அதிகமா இருக்குன்னா சிருஷ்டியில் அதிகமா இருக்கு. படைக்கப்படாத உயிர்களுக்கு மலம் நீங்கவே நீங்காதே. எத்தனையோ சமயங்கள் இருக்கு, எல்லாத்த விட ஒஸ்தியான சமயம் நம்முடைய ஆகம சித்தாந்தம், சந்தேகமே கிடையாது. எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு சிவகிருப்பையினால இதை படிச்சு பார்க்கும்போது தான் தெரியறது. அது எல்லாத்தையும் படிச்சுட்டு இதையும் படிச்சுட்டு இதுதான் சரின்னு ஒருத்தர் தெரிஞ்சுட்டார். அவர் ஒரு நாயனார். நெத்தியில விபூதி இட்டு காட்டாலும் அவர் நாயனார், கழுத்துல ருத்ராட்சம் இல்லாட்டாலும் அவர் நாயனார். ஒருத்தர் நெத்தியில விபூதி இல்ல, கழுத்துல ருத்ராட்சம் இல்ல, அவருடைய டிரெஸ் கோடு கூட அவர் பௌத்தர்ங்கிறத காமிக்கிறது. அவர் பண்ற காரியமும் தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. நித்தியப்படி தவறாம சிவன் கோயிலுக்கு வந்து, வீட்டுக்கு பக்கத்தாப்புல இருக்க கோயிலுக்கு வந்து சாமியை பார்த்து மிஸ் பண்ணாம குறி தவறாம ஒரு கல்லை விட்டு அடிக்கிறார். ஆனால் அவரை ஒரு நாயனாரா இந்த சைவம் கணக்கு பண்ணியிருக்குன்னா, சைவம் எவ்வளவு ஒஸ்தியான சமயம், எவ்வளவு சூப்ப புத்தி இருந்தா அவன் நம்மடவன் தெரிஞ்சுட்டு இருக்காய்வா. அவன் நம்மை சேர்ந்தவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சூப்ப புத்தி வேணும். விவேகானந்தர் சொல்றார், நுண்ணுணர்வு இல்லாமல் நமக்கு யார் சுகிருத்துங்கிறத தெரிஞ்சுக்க முடியாது. அவர் விளையாட்டா சொல்றார், ஒரு புருஷன் மாறு வேஷத்துல வந்து தன் பொண்டாட்டியா ஏமாத்தி விடலாம், ஆனா தான் வளர்க்குற நாயை ஏமாத்த முடியாது. அப்படின்னா நம்ம ஆத்துக்காரியை விட நாய்க்கு புத்தி அதிகம்னு அர்த்தம். புத்தி எப்படி அதிகமாறுது அப்படின்னு கேட்டா, பிரேமையினால அதிகமாறுது. ப்ராக்சிமிட்டி கிட்டக்க இருக்கிறதுனால அதிகமா இருக்கு. அப்ப அனுசியூத்தமா விடாம ஒருத்தன் தரிசனத்துக்கு வரான்ங்கிறத சைவம் பாக்குறது. பகவான மறக்காம இருக்கிறதுக்கு தான் ஞானம்னு பேரு. எந்த லோகத்துல இருந்தாலும் நாம ஊரு பேரு மாத்தி ஒரு தெய்வத்துவத்தன் கும்பிட்டாலும் அவருடைய கொள்கையை நம்ம சூக்ஷ்மமா பார்த்து அவன் சைவன் என்பதை உணரணும். அதனாலதான் அப்பாலும் அடிச்சார்ந்தா அடியாருக்கும் அடியன்னு இருக்க. நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம், சுவிட்சர்லாந்துல நெதர்லாண்டுல விபூதிட்டு இருக்கிறவா அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார் நினைச்சுக்கிறோம். அவளும் அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார் தான். ஆனால் அவருடைய கொள்கை பதி பசு பாசம், பதி ஒத்தன் பசுக்கள் பல, பாசம் அனாதி சித்தமா இருக்கு. பதியினுடைய கிருப்பையினால அவருடைய வழிபாட்டினால பாசம் நீங்கி இந்த உயிர் அவருடைய சுரூபத்தை அடைஞ்சு மீண்டும் பிறவாத நிரதிசய சுகத்தை அடைகிறது. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, மீண்டு வாரா நிறைய அடைகின்றது அப்படிங்கிற கொள்கை ஒத்தனுக்கு இருந்ததுன்னா அவன் சைவன் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கறதுக்காக தான் திருத்தொண்ட தொகையில பகவானுடைய ஃப்ரெண்டு நம்பியாரூர் அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார் அப்படின்னு சொன்னார். நம்மள மாதிரியே அவ இருக்கணுங்கிறது கிடையாது, ஆனா அவ நம்ம சுவாமியை தான் அவ கும்பிடுறா. என்ன காரணம்னா நம்ம சுவாமிக்குமே இதுதான் ரூபம்னு அப்படி சொல்லக்கூடாது. ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமிலான், இதுதான் அவனுக்கு பெயர், இதுதான் அவனுக்கு ரூபம் அப்படின்னு டாக்மேட்டிக்கா இருக்கக்கூடாது. நன்னா யோசிச்சு பாருங்க, உலகத்துக்கு பல கடவுளா இருக்கா, பரமேஸ்வரன் நமக்கு மட்டும்தான் கடவுளா? அதை தெரிஞ்சுட்டா தானே நாம சைவனாக முடியும். யாதொரு தெய்வம் கொண்டி அத்தெய்வ வடிவதாகி மாதொரு பாகனார்தான் வருகுவர். எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணாலும் அந்த உபாசனையை ஏத்துண்டு பலதாதாவா பலனை கொடுக்க போறது யாருன்னா அம்மையப்பர் தான் அப்படிங்கிற சித்தாந்தத்துல யாருக்கு விசுவாசம் இருக்கோ அவர்களுக்கு சைவர்கள் பேர். அதை நம்ம விசுவசிச்சோம்னா எந்த வேஷத்தை ஒருத்தன் தரிச்சிருந்தாலும் அவருடைய கர்ம பலனை நம்ம சுவாமி தான் அவனுக்கு தார். அப்ப எல்லாருக்கும் சுவாமி ஒத்தர் தான், அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். அதனால சைவம் என்பது ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு சமயம், எல்லா சமயங்களுக்கும் சாரமா இருக்கு. அதனால சைவம் எந்த சமயத்தையும் வந்து உல்லங்கனம் பண்றதில்லை, அதை கடந்து வரணும்னு சொல்றது அவ்வளவு. அதை கடந்து வரத்துக்கு சுவாமியே நமக்கு நிறைய வாய்ப்பு தரார். எத்தனையோ கீழான ஜென்மாக்கள் எடுத்த நம்ம அதெல்லாம் கடந்து மனுஷ ஜென்மாக்கு வரலையா? அது போல எத்தனையோ சத்திய பூரணமா இல்லாத சித்தாந்தங்கள்லாம் நமக்கே இருக்கு, அதெல்லாம் கடந்து நம்ம சித்தத்தை சுத்தி பண்ணி சுவாமி மேலான சித்தாந்தத்தை நமக்கு கொடுக்கிறார். அதுதான் 28 சைவ ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட வைதிக ஆகமங்கள்னு சொல்லப்படுற புராணங்கள்லாம் காமிகாதி ஆகமங்களை காரணாதி ஆகமங்களை வைதிக ஆகமங்கள்னு சொல்றது. வேதத்துக்கு பாக்கியம் இல்லாத வேத சித்தாந்தமும் ஆகம சித்தாந்தமும் ஒன்றுதான் அப்படிங்கிறத முதல்ல சொல்ற நூல் திருமுறை. திருமுறை எவ்வளவு முக்கியம் அப்படின்னா வேதத்தினுடைய உண்மையான பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு திருமுறை வேணும். சைவ ஆகமங்களுடைய உண்மையான பொருளை மயங்காமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு திருமுறை வேணும். ஆகவே அந்த திருமுறையோடு சேர்ந்து நம்ம வேதங்களையும் ஆகமங்களையும் உணர்ந்து எல்லாத்தையும் ஒரே பகவான் நம்முடைய பகவான் தான் கொடுத்திருக்கிறார். ஆனா நாம கிருமி லேயரா படைக்கப்பட்டிருக்கோம். பல ஜென்மாக்கள்ல பண்ண பெரிய புண்ணியத்தினால இந்த ஜென்மா நமக்கு ஜென்மாவே சைவ ஜென்மாவா கிடைச்சு. அதனால ஞானசம்பந்தர் அவதாரம் பண்ண போது மாற்று சமயத்தாரை மாற்றுவதற்காக அவதாரம் பண்ணினார்னு சொல்லல. நம்முடைய புஸ்தகத்துல எவ்வளவோ புண்ணியம் பண்ணி சைவர்களாக பிறந்தும் அந்த புண்ணிய குறை இருப்பதனால ஒருத்தனுக்கு உரிய ஒரு பணம் முடிச்சு ஒருத்தர் என்ன பண்ற, அவன் போற மார்க்கத்துல அவன் எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி போட்டிருக்கான். ஒரு பாப சேஷத்தினால அவன் என்ன பண்றானா, தனக்கு உரிய பணத்தை பாக்குறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு போயிடறான். வயசாகி கண்ணு தெரியாம போயிடுச்சுனா எப்படி நடக்கிறதுன்னு இப்பயே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் நினைச்சாலும் என்னமோ. அப்ப அவருடைய சொத்தையே அவன் இழக்கிறான் இல்லையா, நம்முடைய சொத்தையே நாம இழக்க கூடாதுங்கிறதுக்காக ஞானசம்பந்தாச்சாரியர் அவதாரம் பண்ணார். சைவர்களாக பிறந்தவர்களிடத்துல ஏதோ ஒரு பாபசேஷத்தினால ஒரு புண்ணிய குறையினால பஸ்மருத்ராட்ச சாதனங்களுடைய பயிற்சி குறைஞ்சு போய் சிவதர்சனம் பண்றதுல ஒரு விமுகாலா இருந்து சைவ கர்மானுஷ்டானம் இல்லாமல் அவர்கள் அந்த சைவனா பிறந்த பிறப்பினுடைய பாக்கியத்தை இழந்து அதனால வருகின்ற பிறப்புகள் மட்டமா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வைக்குமோ அப்படிங்கறதுனால சைவர்களிடத்திலே இந்த சைவ ஆச்சாரம் அது வந்து பூரணமா அவர்களுக்கு தங்கி பலனளிக்கணும் அப்படிங்கறதுக்காக அப்பா அதுக்காக ஒரு குழந்தை பிறக்கணும் தபஸ் பண்ணாரு. கல்யாணம் ஆனா ஒரு குழந்தை பிறக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவா, ஆனா அவர் வந்து விசேஷ தப்போ பலம் இருக்கு அவருக்கு. அதனால அவருக்கு அந்த சத்பிரவிருத்தி எப்படி இருக்குன்னா, நமக்கு ஒரு குழந்தை வேணும், ஆனா அந்த குழந்தை உலகத்திற்கு பயன்படுற குழந்தையா வேணும்னே அவர் வந்து சுவாமியை உபாசனம் பண்ணார். அதனால ஞானசம்பந்தர் அந்த இடத்துல போய் அவதாரம் பண்ணார். அப்ப நம்முடைய சமயத்தை நம்ம தப்பு இல்லாம தெரிஞ்சுக்கணும், அது நமக்கு கடமை. நாயன்மார்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் தப்பு இல்லாம தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கு பாடம் சொல்றதுனால இதுல நிறைய காவிய நயங்களை முக்கியமா நான் சொல்ல போறது கிடையாது, அது அப்பப்ப சொல்லுவேன், ஆனா அதற்கு முக்கியத்துவம் கிடையாது. அடிப்படையான நோக்கம் என்னன்னா, நம்முடைய நாயன்மார்களுடைய கதைகளை நம்ம தப்பு இல்லாம தெரிஞ்சுக்கணும். அதனுடைய ஃபேக்ட்ஸ் அண்ட் டீடைல்ஸ் தப்பு வரக்கூடாது. நாளைக்கு இன்னொருத்தர் வேற மாதிரி சொன்னா, இல்ல இப்படிதானே இருக்கணும் அது அப்படின்னு சொல்லணும். பிழை இல்லாமல் கரெக்டா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டா அவளுடைய அந்த தர்மம், அவ எப்படி உயிரை கருதாமல், உயிரை முக்கியமா கருதாமல், தாங்கள் நியமமாக கொண்ட அந்த பக்தி சாதனத்தை முக்கியமாக கருதி உயிரையும் துறப்பார்கள். சர்வ சாதாரணமா அவர்களுக்கு தேகாத்ம புத்தி அவர்களை விட்டு விலகிறது. அடுத்த வேளை விளக்கு போட முடியலன்னா ஒட்டையா இருக்கிற குடம் ஜலம் பிடிச்சு வைக்கிறதுக்கு உதவாது. அப்ப அந்த குடத்தை டக்குன்னு போட்டு உடைச்சுடுவா, தேவையில்லைன்னு சொல்லி. அத போல அடுத்த வேளை விளக்கு ஏத்துறதுக்கு உதவாத உடம்பு ஓட்டக்குடம் போல, இது எதுக்கு அப்படின்னு உடைச்சிருக்கார் இடம்புள்ளர் கலியர். அப்படிப்பட்ட வைராகிய நிலையில பக்தி பண்ணிருக்கா. அப்படி பண்றதுக்கு அவ வந்து காட்டுல போய் தபஸ் பண்ணல, அவள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு மனைவி மக்களோட வாழ்ந்திருக்கா. அவளா வந்து ஏழ்மையை மேற்கொள்ளல, பரமேஸ்வரனா அவளுக்கு ஏழ்மையை கொடுக்கிறார். அவளா சாப்பிடக்கூடாதுன்னு பிரதமா இல்ல, அவளுக்கு சாப்பாடு கிடைக்காம போறது. அப்ப உண்ணாதும் உறங்காதும் இருப்பது தபஸ்னு எல்லாரும் தப்பா நினைக்கிறா. உண்ணாதும் உறங்காது இருப்பது தபஸ் இல்ல, பக்தி தான் ஆச்சாரம், பகவானுக்கு பண்ற தொண்டு தான் தபஸ் அப்படிங்கிற உண்மையான தபஸினுடைய ரூபத்தை சொல்ற ஒரு புஸ்தகம் பெரிய புராணம். சாப்பிடாம இருக்கிறது தூங்காம இருக்கிறது எல்லாம் தபஸ் இல்ல, சரியை கிரியை யோகம் தான் தபஸ். ஒரு நேரமும் ஒரு நாளும் நாம நியமமா எடுத்துட்டு இருக்கிற கைங்கரியத்துக்கு பங்கம் வரக்கூடாது. பக்தியோட அன்போட சுவாமிக்கும் மகேஸ்வரனுக்கும் மாகேஸ்வராளுக்கும் தொண்டு செய்யணும். மார்க்கங்கள்ல ரொம்ப ஒஸ்தியான சைவ மார்க்கம் எப்படின்னா, வழிபடக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறார். அந்த கடவுள் எப்படி இருக்கிறாருன்னா, நம்முடைய வழிபாட்டுக்காக கிருபையினால அவர் ரூபத்தை எடுத்துக்கிறாரே தவிர எந்த ரூபமும் கிடையாது. அரூபம்னு சொல்றது கூட அவருக்கு ஒரு சரீரம் தான், அரூபத்தையும் அவர் கடந்திருக்கிறார். ரூபம் ரூபாரூபம் இந்த மூன்றும் பகவானுக்கு சரீர மாத்திரம், அரூபமும் சரீரம் தான். அந்த அரூபத்தையும் கடந்து துரூகமா அவர் இருக்க பிடிக்க முடியாதவரா இருக்க. அப்படிப்பட்ட சுவாமிய எப்படி உபாசிக்கிறது? அப்படிப்பட்ட சுவாமிய மூன்று விதங்கள்ல உபாசிக்கலாம் அப்படின்னு ஆகமங்கள் சொல்கின்றன. அது என்ன மூணு மூணு வழி என்ன, யாராவது சொல்லுங்க பாபு. பகவான மூன்று விதமா உபாசிக்கலாம், என்ன மூணு விதம் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. குரு லிங்க ஜங்கம ரூபத்துல சுவாமியை உபாசிக்கலாம். குரு லிங்க ஜங்கம வழிபாடு, இது வேதோக்தம். வேதத்தினுடைய அர்த்தத்தை வேத விரோதிகள் திருச்சி சொல்லிடுவா அப்படிங்கிறதுக்காக வேத சம்ரக்ஷணார்த்தம் ரெண்டு ரிஷிகள் ரெண்டு புஸ்தகங்களை பண்ணினான். பரமேஸ்வருடைய ஆக்ஞையினால சிவமகாபுராணத்துல சுவாமி பிரம்ம விஷ்ணுக்களை கூப்பிடுறார். கூப்பிட்டு என்ன சொல்றார், பிரம்மாவை கூப்பிட்டு நீ ஜெய்மினியாக போ, விஷ்ணு கூப்பிடுறார் நீ பாதராயண ரிஷியா போ. கர்மா காண்டத்துக்கு ஜெய்மினி ஆனவர் சூத்திரம் பண்ணணும், பூர்வ மீமாம்சா சூத்திரம் பேரு. ஞான காண்டத்துக்கு பாதராயணராகின்ற விஷ்ணு சூத்திரம் பண்ணணும், அதுக்கு பிரம்ம சூத்திரம் பேரு. இந்த ரெண்டு சூத்திரங்கள்னால வேதம் தேவையில்லைன்னு சில நாஸ்திகால் இருக்காள் இல்லையா. வேதத்துக்கு வேதம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேசுறது. ஒரு மனுஷன் இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறான், நாளைக்கு மாத்தி பேசுறான்னா அவனுக்கு அவன்கிட்ட யார் விசுவசிப்பா? அது போல வேதமானது தான் சொன்னதே மாத்தி மாத்தி பேசுறது, ஆகவே அதுக்கு பிரமாணத்தா கிடையாது, அது பிரமாண புஸ்தகம் கிடையாது அப்படின்னு வேதத்துக்கு விரோதிகள் இருக்காள் இல்லையோ, அவ வேதத்தை அழிக்க முற்படுவான். அப்ப வேதத்தை காப்பாத்தி ஆகணும். அப்ப வேதத்தினுடைய கர்மகாண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் ஒரு லட்சியம் உண்டு, அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு, அது இதுதான் அப்படின்னு நிர்தாரணம் பண்ணணும். அப்படி பண்றதுக்காக பிரம்ம விஷ்ணுக்களை பரமேஸ்வரன் பூமிக்கு அனுப்புறார் சிவபுராணம் சொல்றது. அப்ப சிவ ஆக்ஞையினால அவ வந்து பண்ற புஸ்தகங்கள் தான் பிரம்ம சூத்திரமும் பூர்வ மீமாம்சா சூத்திரம் ஜெமினி பண்ணிருக்கார். உபாசனா த்ரைவித்யாத் விதம் அப்படின்னா வழி. பரமேஸ்வரனை உபாசனை பண்றதுங்கிறது மூன்று விதங்களினாலே. அப்ப ஆகமங்கள் சொல்ற குரு லிங்க ஜங்கம வழிபாட்டு முறை என்பது வேதோக்தமானதுதான். ஆகமங்கள் விஸ்தாரமா சொல்லும், வேதம் சுருக்கி சொல்லும். வேதம் சுருக்கி சொல்றது, ஆகமங்கள் என்ன பண்றது, விஸ்தாரமா சொல்றது. அதுல குரு லிங்க ஜங்கம உபாசனம் இருக்கு இல்லையா. ஒருத்தனுடைய கடைசி ஜென்மாவில்தான் அவனுக்கு ஒரு குரு கிடைப்பான். நமக்கு ஒரு குருநாதன் கிடைச்சுட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம பிறக்க போறதில்ல, அது சத்தியம். அந்த குருநாதனையே சிவனா பாவிச்சு உபாசிக்க வேண்டியதுதான். அது பரியந்தம் அதுக்கு முன்னாடி ஜென்மாக்கள்லாம் சுவாமின்னு ஒருத்தர் உண்டுங்கிற எண்ணத்தினால பகவானை நாம உபாசனை பண்றோம், வழிபாடு பண்றோம். அப்படி வழிபடுகின்ற மூர்த்தங்கள்ல மிக ஒஸ்தியான மூர்த்தம் எதுன்னா லிங்கம் தான். நாம எல்லாம் குழந்தையா இருக்கும்போது நம்மள அம்மா அப்பா கோயில் கழிச்சுட்டு வர சாமி தரிசனம் பண்ணி வைக்கிற, நீ சாமியை தரிசனம் பண்ணிட்டு பரீட்சைக்கு போனேன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணலாம், உனக்கு தெரிஞ்ச கேள்வியா வருங்கிற. சுவாமின்னு ஒருத்தர் நம்மளை விட பெரியவர் இருக்கிறார், அவர் நம்மகிட்ட அன்பா இருப்பார். நாம தப்பு பண்ணிட்டோம்னா அவரை போய் தரிசனம் பண்ணா அந்த தப்பு போயிடும், அவர் நம்மளை மன்னிப்பார், நம்மளை ரட்சிப்பார். நமக்கு ஒரு அம்மா அப்பா மாதிரி எல்லாருக்கும் அம்மா அப்பாவா இருக்கிறவர் அவர். நம்முடைய அம்மாட்ட இருக்கிற அம்மா குணம் அது அவர்கிட்ட இருக்கு, நம்ம அப்பாட்ட இருக்கிற அப்பா குணம் அது அவர்கிட்ட இருக்கு. அவர் ஜகத்துக்கு மாதா பிதாக்களா இருக்கிறார், ஒரே சுவாமி இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருது. அதனால அந்த சுவாமிகிட்ட நம்ம அறியாம நம்ம அம்மா அப்பா அவாதான் நமக்கு இரு பெரும் முது குறவர்கள். முதல்ல நமக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ்னா அம்மா அப்பா தான். கடைசி வரையும் நம்ம நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரையிலும் நமக்கு இந்த பிறவியை கொடுத்த அம்மா அப்பாவை நம்ம வழிபட்டே ஆக வேண்டும். அம்மா அப்பாவை பூஜை பண்ணாம நமக்கு எதுவும் பலிக்காது. என்ன காரணம், இந்த ஜென்மாக்கே அவாதான காரணம். அந்த அம்மா இந்த குழந்தை வேண்டாம் நினைச்சிருந்தா நம்ம பிறந்திருக்க முடியுமா, திருவாசகம் படிக்க முடியுமா, வேதம் படிக்க முடியுமா, ஆகமங்கள் படிக்க முடியுமா? அவ கருணையோட அந்த குழந்தைய வயத்திலேயே வெளியிலயே வளர்த்ததுனால தானே. ஆகவே முதல் தெய்வங்கள் அம்மா அப்பா தான். உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்குன்னா சுவாமி எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி உலகம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. உலகம் வந்து சுவாமிக்கு திருஷ்டாந்தம், எடுத்துக்காட்டு. உலகத்தை ஒருத்தன் ஒழுங்கா அப்சர்வ் பண்ணான்னா கடவுள் இருக்கிறாருன்னு தெரியும், இப்படி இருக்கிறாருங்கிறது தெரியும். உலகத்தை நம்ம என்ன பண்ணணும், ஒழுங்கா அப்சர்வ் பண்ணணும், நன்னா பார்க்கணும். உலகத்தை நன்னா பார்த்தா ரெண்டு தெரியும், கடவுள் உண்மையில உண்டுங்கிறது தெரியும், அந்த கடவுள் எப்படி இருக்கிறாரு அந்த கடவுளுடைய லட்சணமும் தெரியும். அம்மாவை பார்க்கும்போது கடவுள் நமக்கு அம்மாவா இருக்கிறாரு தெரியும், அப்பாவை பார்க்கும்போது கடவுள் நமக்கு அப்பாவா இருக்கிறாரு தெரியும், நம்முடைய ஆச்சாரியனை பார்க்கும்போது கடவுள் நமக்கு கடவுள் ஆச்சாரியனா இருக்கிறாரு தெரியும், ஒரு பத்னி தன்னுடைய பர்த்தாவை பார்க்கும்போது இந்த உயிரலுக்கு சுவாமி பர்த்தாவா இருக்கிறாரு தெரியும், நாயகனா இருக்கிறார் அப்படின்னு தெரியும். லோகத்துல நம்ம சத் பிரவிற்த்தி நல்ல புத்தியோட நம்ம உலோகத்துல பிசினஸ் டிரான்சாக்ட் பண்றோம், நல்ல புத்தியோட, குயுக்தி குபுத்தி இல்லாம. அதுக்கு முதல்ல அடிப்படையா சிவகிருப வேணும். சனோ தேவ சுபயா ஸ்மிருத்யா சையுனக்து, அந்த சுவாமி என்னை நல் எண்ணங்களோடு கூட்டுவிக்கட்டும். கெட்ட எண்ணங்களோடு கூட்டுவிக்க கூடாது பகவான் நம்மள, நமக்கு கெட்ட எண்ணம் வரக்கூடாது, நமக்கு நல்ல ஸ்மிருதி சுபஸ்மிருதி வரணும். அந்த சுபஸ் நல்ல எண்ணங்களோடு நம்ம சுவாமி என்ன பண்ணணும், கூட்டு விக்கணும். அப்படி கூட்டு விச்சுட்டாருன்னா நம்ம அவரை தெரிஞ்சுடலாம், அவர் கிருப்பையினால நாம் அவரை தெரிஞ்சுடலாம். அப்போ நம்ம முதல்ல சுவாமி இருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம், அதுக்கு எத்தனை தடை வரும், பாபத்தினால அதுக்கு நிறையா தடை வரும். சுவாமி இல்லைங்கிறது தோன்றா மாதிரி நமக்கு நிறையா வரும், நாம் நினைக்கிறது நடக்காது, நமக்கு வாழ்க்கையில் மீள முடியாத துன்பங்கள்லாம் வரும். டெய்லி தான் இந்த மீனாட்சியை பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனால் அவளுக்கு கருணை இல்லை, அவள் இருக்காளா அப்படிங்கிற சந்தேகமே வருது, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு வரும். தடையோட்டம் போதும்னு தோணும், அதெல்லாம் அந்த சேலஞ்செல்லாம் மீறி நம்ம பகவானை தேடணும். பகவான் இருக்கிறான்ங்கிற அந்த அடிப்படை உணர்ச்சி எவ்வளவுக்கெழுவு உறுதிப்படுறதோ அவ்வளவுக்கெழுவு பகவான் இப்படி இருக்கிறான் அப்படின்னு அவன் நமக்கு காட்டிடுவான். பகவான் இருக்கிறான்ங்கிற அந்த உணர்ச்சியானது நூற்றுக்கு நூறு நிசந்தேகமாக அணு அளவுக்கு கூட சந்தேகம் இல்லாமல் ஒருத்தருக்கு உண்டாயிடுத்துன்னா அனுபாயம்னு ஆகமங்களில் ஒரு உபாயம் சொல்லப்பட்டிருக்கு. உபாயமே இல்லாத உபாயம், சும்மா இருந்தாலே சுவாமி காட்சி கொடுத்துருவார்.